உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, தமிழ்நாட்டில் சிறுதானிய பெயர்களில் வெளியிடப்பட்டுள்ள பல்வேறு புதிய ரகங்களை குறித்தும் சிறப்பு தன்மைகளை குறித்தும் இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளுங்க.
தமிழ்நாட்டில் சிறுதானிய பயிர்களின் ரக மேம்பாடு 1923 ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானியத்துறையில் ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு சிறுதானிய பயிர்கள் பரவலாக பயிரிடப்படும் பகுதிகளாக கோவில்பட்டி, பையூர் மற்றும் அருப்புக்கோட்டை ஆராய்ச்சி நிலையங்களிலும் மேற்கொள்ளப்பட்டது. அகில இந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டம் 1965 ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்பட்டு சோளம், மக்காச்சோளம், கம்பு மற்றும் சிறு தானியங்களான கேழ்வரகு, சாமை, திணை மற்றும் குதிரைவாளி ஆகிய பயிர்களில் ரக மேம்பாடு ஆராய்ச்சிகள் வலுப்படுத்தப்பட்டு சிறந்த பல ரகங்கள் உருவாக்கப்பட்டன. தேர்வு வழி ரகங்கள் ஒட்டுக்கட்டப்பட்ட பிறகு தேர்வு செய்வதன் மூலமோ அல்லது ஒட்டுக்கட்டப்படாத உள்ளூர் அல்லது வெளியூர் ரகங்களிலிருந்து தேர்வு செய்வதன் மூலமோ பெறப்படுகின்றன. இவ்வாறு பெறப்படும் ரகங்களின் பயிர்கள் மரபுத்தன்மை மாறுபாட்டினால் பயிர்களின் தோற்றம் ஒன்றிற்கொன்று சிறிது மாறுபட்டிருக்கும். இவ்வகை ரகங்களின் விதைகளை விவசாயிகள் 2-3 தலைமுறைக்கு திரும்ப உபயோகித்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் விதை தேர்வு செய்யும் பொழுது சிறந்த கதிர்களின் மணிகளை தேர்வு செய்வது அவசியமாகும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் இதுவரை 128 உயர் விளைச்சி ரகங்கள் சிறுதானிய பயிர்களில் வெளியிடப்பட்டு விவசாயிகளின் சமூக வரவேற்பை பெற்று வருகின்றன. இவற்றில் 46 சோள ரகங்களும், 20 கம்பு ரகங்களும், 8 மக்காச்சோள ரகங்களும், 25 கேழ்வரகு ரகங்களும், 29 மற்றைய சிறுதானிய பயிர்களின் ரகங்கள் அடங்கும். தமிழ்நாட்டில் சோளம் பல 100 ஆண்டுகளாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நெல்லுக்கு அடுத்து முக்கிய உணவு பயிர்களாக கருதப்படும் இப்பயிர் பெரும்பாலும் வறண்ட மற்றும் மானாவாரி பகுதிகளில் மட்டுமே சாகுபடி செய்யப்படுகின்றன. பொதுவாக சோளம் வளர்ச்சியை தாங்கி வளரும் தன்மை கொண்டுள்ளதால் கிராம பகுதிகளில் உணவு மற்றும் தீவன தேவைகளின் முக்கிய பங்கு வகிக்கிறது. சோளம் மானாவாரி பயிராக தமிழ்நாட்டில் 2 முக்கிய பருவங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. 1, தென்மேற்கு பருவமழை காலங்களில் ஜூன் ஜூலை மாதங்களிலும், வடகிழக்கு பருவமழை காலங்களில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களிலும் விதைப்பு செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறுபட்ட சோள ரகங்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீண்ட வயதுடைய மற்றும் மஞ்சள் நிற பருத்த விதைகளுடைய பெரிய மஞ்சள் மற்றும் குறைந்த வயதுடைய சின்ன மஞ்சள் சோள ரகங்களும் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. ஈரோடு மற்றும் பல்லடம் பகுதிகளில் வெள்ளை தானியத்துடன் கூடிய பெரிய வெள்ளை சோளமும் குறுகால சிறு வெள்ளை சோளமும் பரவலாக சாகுபடி செய்யப்படுகின்றன. மதுரை மற்றும் பழனி மாவட்டங்களில் கிட்டான் சோளமும், திருச்சி மாவட்டத்தில் மக்கட்டை சோளமும், சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை மற்றும் உசிலம்பட்டி பகுதிகளில் குறுகால செஞ்சோளமும் பிரபலமாக ரகங்களாகும். மேலும் தலைவிரிச்சான் மற்றும் இருங்கு சோளம் ஆகிய ரகங்கள் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த ரகங்களில் கருமை நிறமான இதன் தோலை தானியங்களிலிருந்து பிரிப்பது மிகவும் கடினம். இக்காரணத்தால் இந்த ரக பறவைகள் மற்றும் தானிய பூஞ்சால நோய்களில் பாதிக்கப்படுவதில்லை. வெள்ளை தானியங்களுடன் கூடிய இவ்வகையில் சில ரகங்கள் உணவுக்காகவும், பழுப்பு நிறமுடைய மணிகளை கொண்ட சில ரகங்கள் தீவனத்திற்காகவும் சாகுபடி செய்யப்படுகின்றன. சோளத்தினுடைய புதிய ரகங்கள். தமிழ்நாட்டில் சோள ரக மேம்பாட்டுக்கான ஆராய்ச்சி கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள சிறுதானிய துறையில் 1923 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் சாகுபடியிலிருந்து பல்வேறு சோள ரகங்கள் தனி வழி தேர்வு முறை மூலம் இன தூய்மை செய்யப்பட்டு மகசூல் பெருக்கத்துடன் ரகங்கள் வெளியிடப்பட்டன. உலகில் பிற பகுதிகளிலிருந்து, குறிப்பாக ஆப்பிரிக்கா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து பல்வேறு சோள ரகங்களை தரிவித்து அதன் மரபு வேறுபாடு, பல்வேறு சூழ்நிலைக்கேற்ற தன்மைகள் மற்றும் மகசூல் திறன் அறியப்பட்டன. ஆரம்பத்தில் வெளியிடப்பட்ட தனி வழி தேர்வில் மேம்படுத்தப்பட்ட சாகுபடியில் இருந்து பழைய ரகங்கள் பொதுவாக வறட்சி மற்றும் பூச்சி நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டிருந்த போதிலும் அதிக மகசூல் மற்றும் தீவிர சாகுபடிக்கு உகந்த ரகங்களான இல்லாமல் இருந்தன. மேலும் அதிக வயதுடைய ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே சாகுபடி செய்யக்கூடிய, உயரமாக வளர்ந்து சாயும் தன்மை கொண்ட குறைவான மகசூலை கொடுக்கக்கூடிய ரகங்களாகவும் விளங்கின. குறைந்த வயதுடைய பல பருவங்களில் சாகுபடி செய்வதற்கு உகந்த, தீவிர சாகுபடிக்கேற்ற அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்கள் உருவாக்கிட ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் விளைவாக ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து பெறப்பட்ட ரகங்களுடன் உள்நாட்டு ரகங்கள் இனக்கலப்பு செய்து மரபு வழி ரக மேம்பாடு செய்யப்பட்டு புதிய ரகங்கள் வெளியிடப்பட்டன. தமிழ்நாட்டில் வெளியிடப்படும் ரகங்கள் பெரும்பாலும் 100 முதல் 120 நாட்கள் வயதுடைய குறுகிய கால சோள ரகங்களாகும். தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்டுள்ள சோள ரகங்கள். கோ S 28 இந்த ரகம் 2001 ஆண்டு வெளியிடப்பட்ட உயர் விளைச்சல் தரக்கூடிய வெள்ளை தானிய சோள ரகமாகும். இந்த கோ S 28 ரகத்தினுடைய வயது பார்த்தீங்கன்னா 100 முதல் 105 நாட்கள் வளரும் தன்மை கொண்டது. இது கோ 26 மற்றும் APK 1 அதாவது அருப்புக்கோட்டை ரகங்களை விட 25% மற்றும் 22% கூடுதல் மகசூல் தரவல்லது. இந்த கோ S 28 ரகம் குருத்தி ஈ மற்றும் கதிர் பூசண நோய் தாக்குதலை தாங்கி வளரும் தன்மை உடையது. இந்த கோ S 28 ரகம் திருநெல்வேலி, கடலூர், கோவை, தேனி, தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, நாமக்கல், தருமபுரி, சேலம் மற்றும் சோள பயிரிடப்படும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்றது. அடுத்ததாக K11 என்ற சோள ரகம், K7 × A 6552 என்ற கரு ஒற்றிலிருந்து தேர்வு செய்யப்பட்டது. 2000 ஆண்டில் வெளியிடப்பட்ட இந்த ரகம் 110 முதல் 115 நாட்கள் வயதுடையது. மானாவாரி பருவத்திற்கு ஏற்றது. K11 என்ற சோள ரகம் மகசூல் பார்த்தோமானால் மானாவாரியிலிருந்து ஒரு ஹெக்டருக்கு 1500 கிலோ தானியமும் 10 டன் உலர்த்தட்டையும் கிடைக்கும். இந்த K11 ரக குருத்தி ஈ, கதிர் நாவாய்ப்பூச்சி, அடிச்சாம்பல் நோய் மற்றும் இலைப்புள்ளி நோய் தாக்குதலை தாங்கி வளரக்கூடியது. கதிர்கள் வெள்ளை நிற மணிகளை கொண்ட இந்த K11 ரக கதிர்கள் வெள்ளை நிற மணிகளை கொண்ட K11 சோள ரகமாகும். அடுத்தது BSR 1 அதாவது பவானிசாகர் 1 என்ற ரகம், 1994 ஆண்டு வெளியிடப்பட்ட உயர் விளைச்சல் தரக்கூடிய சோள ரகமாகும். இந்த BSR 1 என்ற சோள ரகம் கதிர் நாவாய் பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் கொண்டவை. இந்த BSR 1 ரகம் வயது பார்த்தோமையானால் 105 முதல் 110 நாட்கள் வளரும் தன்மை கொண்டது. இந்த BSR 1 ரகம் சோள ரகம் கோடை மற்றும் முன்பருவங்களில் பயிரிட ஏற்ற ரகமாகும். இரவையில் ஒரு ஹெக்டருக்கு 6000 கிலோ முதல் 6500 கிலோ வரை தானிய மகசூல் தரக்கூடிய BSR 1 என்ற சோள ரகமாகும். அடுத்தது பயூர் 2 என்ற சோள ரகம் உயர் விளைச்சல் தரக்கூடிய சிவப்பு தானிய சோள ரகமாகும். இந்த பயூர் ரெண்டு சோழ ரகம் 1994 வெளியிடப்பட்டது. ஆடி மற்றும் புரட்டாசி பட்டங்களில் சாகுபடி செய்வதற்கேற்ற ரகமாகும். இந்த பயூர் இரண்டு சோழ ரகம் வயது வந்து 90 முதல் 95 நாட்கள் வளரும் தன்மை கொண்டது. இந்த பயூர் இரண்டு சோழ ரகம் கதிர்நாவாய் பூச்சி, குருத்தி ஈ மற்றும் தண்டு துளைப்பான் ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு திறன் உடையது. தேன் ஒழுகல் நோய், கதிர் பூசண நோய் மற்றும் அடிச்சாம்பல் நோய் ஆகியவற்றை தாங்கி வளரக்கூடியது. இந்த பயூர் இரண்டு சோழ ரகம் மானாவாரியில் ஒரு ஹெக்டருக்கு 2000 கிலோ தானிய மகசூலும் 8500 கிலோ உலர் தட்டை மகசூல் தரும் பயூர் இரண்டு சோழ ரகமாகும். அடுத்தது APK 1 சோழ ரகம், அதாவது அருப்புக்கோட்டை 1 சோழ ரகம், 1996 வெளியிடப்பட்ட நடுத்தர வயது கொண்ட உயர் விளைச்சல் ரகமாகும். APK 1 சோழ ரகம் வயது 105 முதல் 110 நாட்கள் வளரும் தன்மை கொண்டது. மானாவாரி பயிரில் ஒரு ஹெக்டருக்கு 3300 கிலோவும் மற்றும் இரவையில் 7000 கிலோ தானிய மகசூல் தரவல்லது. இந்த APK 1 சொல்லக்கூடிய சோழ ரகத்தை குருத்தி ஈ மற்றும் கதிர்நாவாய் பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்ட இந்த APK 1 சோழ ரகமாகும். அடுத்து சர்க்கரை சோளத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். சர்க்கரை சோளம் என்பது இனிப்பு சுவை நிறைந்த சாற்றை தன்னகத்தை கொண்ட சோள வகை சேர்ந்த ஒரு பயிர் ரகமாகும். இது குளிர்தேச கரும்பு என்று பெயராலும் அழைக்கப்படுவதுண்டு. தற்சமயம் சர்க்கரை சோளம், சர்க்கரை வெள்ளம், சர்க்கரை பாகு, தீவனத்தட்டை, பக்குவப்படுத்தப்பட்ட தீவனத்தட்டை மற்றும் முக்கியமான எரிசக்தி பயன்படும் எத்தனால் தயாரிக்கவும் பயன்படுகிறது. சர்க்கரை சோள ரகங்களை சர்க்கரை மற்றும் சர்க்கரை பாகு தயாரிக்க தனித்தனியாக உருவாக்குகிறார்கள். சர்க்கரை சோளத்தை அதன் முற்றிய நிலையிலோ அல்லது பால் பிடிக்கும் நிலையிலோ அறுவடை செய்தால் ஒரு ஹெக்டருக்கு சுமார் 35 முதல் 50 குவிண்டால்கள் வரை சர்க்கரை உற்பத்தி செய்ய முடியும். சர்க்கரை சோளம் தற்போது உயிர் சக்தி எரிபொருளான எத்தனால் உற்பத்தியில் ஒரு மாற்று மூலப்பொருளாக தன்னிகரற்று விளங்குகிறது. தற்போது சர்க்கரை மற்றும் எத்தனால் உற்பத்தி செய்யும் ஆலைகளில் பயன்படுத்தப்படும் இயந்திரம் மற்றும் தொழில்நுட்பமே சர்க்கரை சோளத்திற்கு ஏற்றதாக உள்ளதால் இதன் வெற்றி எளிதாகின்றன. தட்டையிலிருந்து சார் எடுத்த பிறகு இதன் சக்கைகள் கோஜெனரேஷன் முறையில் மின் மற்றும் வெப்ப உற்பத்திக்கு பயன்படுகிறது. நமது நாட்டில் முக்கிய எரிபொருளான பெட்ரோலியத்துடன் 5% அளவுக்கு எத்தனால் கலப்பு செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து தற்போது எத்தனாலின் தேவையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசும் ஏனைய மாநில அரசுகளும் சர்க்கரை சோளத்தை ஒப்பந்த அடிப்படையில் ஆலைகளுக்கென ஒரு மாற்று பயிராக சாகுபடி செய்ய திட்டமிட்டுள்ளன. அடுத்ததாக தமிழ்நாட்டில் சிறுதானிய பயிர்களின் கம்பு ரகங்கள். கம்பு தமிழ்நாட்டில் நெல், சோளம் ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக 3வது முக்கிய உணவு பயிராக கம்பு பயிரிடப்படுகின்றன. விழுப்புரம், தூத்துக்குடி, கடலூர், கரூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. ICMV 221 என்ற இக்ரிசாட் ரகமும் பரவலாக அனைத்து கம்பு பயிரிடும் மாவட்டங்களில் பயிரிடப்படுகின்றன. இப்பயிர் குறைந்த இடுபொருளில் மானாவாரியிலும் இரவில் நல்ல மகசூலும் தருகிறது. தற்காலத்தில் நிலவும் நீர் பற்றாக்குறையில் ஏற்படும் வறட்சியை தாங்கும் தன்மை கொண்டது. கம்பு பெரும்பாலும் குறுகிய கால பயிராகவே பயிரிடப்படுகிறது. கம்பில் ரகங்கள் தேர்வு வழி முறையில் உருவாக்கப்பட்டு 9 ரகங்கள் உழவர்களின் பயன்பாட்டுக்கு வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு முறையில் கோ 1, கோ 2, கோ 3, கோ 4 மற்றும் கோ 5 போன்ற ரகங்களும், இவற்றில் கோ 5 என்பது உள்ளூர் ரகமான குள்ளன் கம்பு என்ற ரகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டதாகும். கோ 6 என்ற ரகமும் ஆப்பிரிக்க நாட்டு ரகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டு 1980 வெளியிடப்பட்டது. இந்த காலகட்டத்தில் பன்னாட்டு ஆராய்ச்சி நிறுவனமான இக்ரிசாட் இருந்து வெளியிடப்பட்ட WCC 75 ரகமும் பிரபலமாக இருந்தது. தமிழ்நாட்டில் முதலாக கோ 7 என்ற வறட்சி தாங்கு வளரக்கூடிய கம்போசிட் வகை ரகமாக உருவாக்கப்பட்டு 1986 உழவர்கள் பயன்பாட்டிற்காக வெளியிடப்பட்டன. இந்த ரகம் கோவை, ஈரோடு, திருநெல்வேலி, மதுரை மற்றும் பல கம்பு பயிரிடும் மாவட்டங்களில் உழவர்களால் விரும்பி பயிரிடப்பட்டு வருகிறது. கோ8 என்ற கம்பு ரகம் தீவிர கம்பு பயிராக வெளியிடப்பட்டது. கோ CU9 என்ற கம்பு ரகம் ICMV 93752 தேர்வு செய்யப்பட்டு UCC 23 என்ற பெயரில் அதன் மகசூல் மற்றும் பிற தன்மைகள் ஆராயப்பட்டு 2004 உழவர்கள் பயன்பாட்டிற்காக வெளியிடப்பட்டது. இந்த ரகம் அதிகபட்ச மகசூலாக ஒரு ஹெக்டருக்கு இரவையில் 4500 கிலோவும் மானாவாரியில் 3500 கிலோவும் கொடுத்துள்ளது. இந்த கோ CU9 என்ற கம்பு ரகம் மிக நீளமான கதிர்களுடைய இந்த ரகம் கோ7 மற்றும் ICMV 221 ரகங்களை விட அதிக மகசூல் கொடுக்கும் தன்மை கொண்டது. இதில் அதிக அளவு புரதச்சத்து கொண்டுள்ளது. இந்த கோ CU9 என்ற கம்பு ரகம் அடில் சாம்பல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகமாகும். அடுத்ததாக மக்காச்சோளம். தமிழ்நாட்டில் தானிய பயிரில் மக்காச்சோளம் முக்கிய பயிராக சாகுபடி ஆகிறது. மக்காச்சோளம் மானாவாரி மற்றும் இரவை சாகுபடிக்கு ஏற்றது. இது தானியங்களில் பெரும்பகுதி கோழி மற்றும் கால்நடை தீவனத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன. தமிழ்நாட்டில் மக்காச்சோள சாகுபடி பரப்பு ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. தற்சமயம் மக்காச்சோளம் 3 லட்சம் ஹெக்டரில் சாகுபடி செய்யப்படுவதனால் 7.59 லட்சம் டன் தானிய உற்பத்தி கிடைக்கின்றது. இதன் மகசூல் திறன் ஒரு ஹெக்டருக்கு 2500 கிலோவாகும். ஆனால் மொத்த மக்காச்சோள தானியங்களின் தேவை 15 லட்சம் டன் ஆகும். அடுத்ததாக சாகுபடியில் உள்ள மக்காச்சோள ரகங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். கோ1 என்ற மக்காச்சோள ரகம் சூவான் 1 என்ற ரகத்திலிருந்து தனி ரக தேர்வினால் உருவாக்கப்பட்டு 1985 வெளியிடப்பட்டது. 110 முதல் 120 நாள் வயதுடைய கோ1 என்ற மக்காச்சோள ரகம் இரவையில் அதாவது ஆடி மற்றும் தைப்பட்ட மாதங்களிலும் மற்றும் மானாவாரி பருவங்களில் புரட்டாசி பட்டத்தில் பயிரிட உகந்தது. இந்த கோ1 மக்காச்சோள ரகம் இரவையில் ஒரு ஹெக்டருக்கு 5200 கிலோ தானியமும் 12 டன் காய்ந்த தட்டையும் இந்த கோ1 மக்காச்சோள ரகம் மானாவாரியில் ஒரு ஹெக்டருக்கு 3300 கிலோ தானியமும் 11 டன் காய்ந்த தட்டையும் கிடைக்கிறது. இந்த கோ1 மக்காச்சோள ரகம் தானியம் மற்றும் தட்டை சாகுபடிக்கேற்ற ரகமாக விளங்குகிறது. வறட்சி மற்றும் அடிச்சாம்பல் நோய் தாக்குதலை தாங்கி வளரும் தன்மை கொண்ட இந்த கோவன் மக்காச்சோள ரகமாகும். இந்த மணிகளை பார்த்தோமானால் ஆரஞ்சு நிற மணிகளை கொண்டதாக இருக்கும். கோ PC1 சிறு மக்காச்சோளம் அதாவது பேபிகான் என்று சொல்வார்கள். சிறு மக்காச்சோள வகையைச் சேர்ந்த கோ PC1 என்ற ரகமும் UMI 836 வளர்ப்புடன் அதன் உறவு முறை கொண்ட வளர்ப்பும் UMI 83 61-2 உடன் சேர்த்து வகை தேர்வு மூலம் உருவாக்கப்பட்டு 1998 சாகுபடிக்காக வெளியிடப்பட்டது. இந்த கோ PC1 சிறு மக்காச்சோள ரகமானது 50 முதல் 65 நாட்கள் வயதுடைய ரகமாகும். இரவையில் ஆண்டு முழுவதும் பயிரிடலாம். மேலும் மானாவாரி பருவங்களில் ஆடிப்பட்டம் மற்றும் புரட்டாசி பட்டங்களில் பயிரிட உகந்தது. ஒரு ஹெக்டருக்கு 25 கிலோ விதை தேவைப்படுகிறது. இந்த கோ PC1 சிறு மக்காச்சோளம் இரவையில் ஒரு ஹெக்டருக்கு 6600 கிலோ பச்சை கதிரும் 32 டன் பச்சை தட்டையும் கோ PC1 சிறு மக்காச்சோளம் மானாவாரியில் 4200 கிலோ பச்சை கதிரும் 26 டன் பச்சை தட்டையும் தரக்கூடிய ரகமாகும். இந்த கோ PC1 சிறு மக்காச்சோள ரகம் சுமார் 4 அடி உயரம் வளர்ந்தாலும் செடியில் உள்ள ஒவ்வொரு கணுக்களுக்கும் ஒரு கதிர் வீதம் 2 அல்லது 3 கதிர்கள் வரை உருவாகும். இந்த சிறு மக்காச்சோள செடியில் தோன்றும் ஆண் பூக்களை உடனே நீக்குவதால் மகரந்த சேர்க்கை நடைபெறுவது தடுக்கப்பட்டு பெண் கதிர்கள் மட்டும் வளரத் தொடங்கும். இளங் கதிர் சூழ்நிலை தெரிந்தவுடன் அதாவது 3 சென்டிமீட்டர் அளவுக்கு தெரிந்தவுடன் அறுவடை செய்து மேலுரையை நீக்கி அப்படியே பச்சையாக சாப்பிடவும் மற்றும் பல உணவு வகைகளை செய்யவும் பயன்படுத்தலாம். இந்த சிறு மக்காச்சோள இளங்கதிர்களில் அதிக மாவு சத்து அதாவது 7% இனிப்புடன் கூடிய நல்ல சுவை இனிப்பு சத்து அதாவது 1.3% மற்ற காய்கறிகளுடன் ஒப்பீடு அளவிற்கு ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த ஒரு முக்கியமான சிறு மக்காச்சோள ரகமான கோ PC1 ரகமாகும். அடுத்து குறுதானியங்களில் கேழ்வரகு ரகங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். கேழ்வரகு மானாவாரி மற்றும் குறைந்த அளவு நீர் உபயோகத்தில் அதிக மகசூல் தரவல்ல பயிராகும். இதை கேப்பை ராகி ஆரியம் என்று பரவலாக அழைக்கிறார்கள். வருடத்தில் எந்த பருவத்திலும் நல்ல விளைச்சல் தருவது சிறப்பம்சமாகும். நெல், கோதுமை, மக்காச்சோளம், சோளம் மற்றும் கம்புக்கு அடுத்த முக்கிய தானிய பயிராக கேழ்வரகு கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஈரோடு, தர்மபுரி, சேலம், கோவை மாவட்டங்களில் இப்பயிர் அதிக அளவில் பயிர் செய்யப்படுகிறது. இதை தவிர காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் தென் மாவட்டங்களில் இந்த கேழ்வரகு சிறிய அளவில் பயிரிடப்படுகிறது. இந்த கேழ்வரகு எல்லா பருவத்திற்கும் ஏற்ற பயிராகும். இதில் குறிப்பாக சில ரகங்கள் மட்டும் பரவலாக பயிரிடப்படுகின்றன. கோ 14, இது கேழ்வரகின் கோ 14, இது மத்திய வயதுடைய ரகமாகும். கோ 14 கேழ்வரகு அதிக விளைச்சல் மட்டுமல்லாமல் அதிக புரதம் மற்றும் சுண்ணாம்பு சத்து கொண்டவையாகும். இந்த கோ 14 கேழ்வரகமானது ஒரு ஹெக்டருக்கு 2774 கிலோ தானிய மகசூலும், 8500 கிலோ ஹெக்டருக்கு தட்டை மகசூலும் தரவல்லது. இந்த கோ 14 கேழ்வரகு குலை நோய் தாக்குதலுக்கு சகிப்பு தன்மை கொண்ட ரகமாகும். பயு 2 என்று சொல்லக்கூடிய கேழ்வ ரகமானது சத்து மிகுந்த தானியம், அதாவது புரத சத்து 7% மற்றும் அதிக விளைச்சல் தரக்கூடிய பயு 2 கேழ்வர ரகமாகும். இந்த பயு 2 கேழ்வரகமானது பயு 2 கேழ்வரகு ரகமானது நடுத்தர உயரம் மற்றும் சாயாத தன்மை மற்றும் குலை நோய் எதிர்ப்பு தன்மை உடைய கதிர்களை கொண்ட ரகமாக கருதப்படுகிறது. இந்த பயு 2 என்ற கேழ்வரகு வயது வந்து 115 நாட்களாகும். இந்த பயு 2 கேழ்வரகின் மகசூல் 3150 கிலோ தானிய மகசூல் தர ஏற்ற ரகமாகும். தினை, இது மலைவாழ் மக்களால் பெரிதும் பயிரிடப்படும் பயிராகும். தேனும் தினைமாவும் கலந்து சாப்பிடும் பழக்கத்தை பழங்கால காப்பியங்களிலிருந்து உணரலாம். இப்பயிர் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மானாவாரியாகவே பயிரிடப்படுகிறது. குறிப்பாக கோவை, மதுரை, திண்டுக்கல், சேலம், ஈரோடு மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிக அளவு பயிரிடப்படும் தினையாகும். தமிழ்நாட்டில் சராசரியாக தினை பயிரிடப்பட்ட ஒரு ஹெக்டர் நிலப்பரப்பிலிருந்து 250 கிலோ தானியம் உற்பத்தியாகிறது. இந்த கோ 7 என்ற திணை ரகமானது TNAU 196 என்ற திணை வளர்ப்பு, கோ 5 மற்றும் ISE 248 ஆகிய இரு ரகங்களை கரு ஒட்டு சேர்க்கை மூலம் சேர்த்து உருவாக்கப்பட்ட இந்த கோ 7 திணை ரகமாகும். இந்த கோ 7 திணை ரகமானது 85 நாட்கள் முதல் 90 நாட்களில் முதிர்ச்சி அடைவதுடன் நீளமான கதிர்களையும் அடர்த்தியான மணிகளையும் கொண்டது. இந்த கோ 7 திணையானது தானியம் மஞ்சள் நிறத்துடன் பருமனாகும். சராசரியாக ஒரு ஹெக்டருக்கு 1855 கிலோ தானிய மகசூல் கொடுக்கும் தன்மை கொண்டது. அடுத்த சிறுதானிய பயிர்களில் சாமை பற்றி தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் தர்மபுரி, சேலம், ஈரோடு, கோவை, மதுரை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. ஒரு ஹெக்டரின் சராசரி உற்பத்தி 688 கிலோ ஆகும். கோ 4 சாமை என்ற ரகம் 75 நாட்கள் முதல் 80 நாட்கள் மிக குறுகிய கால வயதுடையதாகும். கடும் வறட்சி தாங்கி வளரக்கூடிய இந்த கோ 4 சாமை ரகமாகும். இந்த கோ 4 சாமை ரகமானது மானாவாரிக்கு மிகவும் ஏற்ற ரகமாகும். சாயாத தன்மை கொண்டதாகும். அதிக தூர்கள் கொண்ட இந்த கோ 4 சாமை ரகமாகும். பூச்சி மற்றும் நோய்களை தாங்கி வளரும் தன்மை கொண்ட இந்த கோ 4 சாமை ரகமாகும். திரட்சியான தானியங்களை கொண்டிருக்கும். மானாவாரி பயிராக ஆடிப்பட்டம் மற்றும் புரட்டாசி பட்டத்தில் இந்த கோ 4 சாமை ரகத்தை சாகுபடி செய்யலாம். மானாவாரியில் ஒரு ஹெக்டருக்கு 1567 கிலோ தானிய மகசூலும் மற்றும் 5783 கிலோ தீவன மகசூலும் தரும் இந்த கோ 4 சாமை ரகமாகும். அடுத்து சிறுதான பயிர்களில் வரகை பற்றி தெரிந்து கொள்வோம். வரகு இப்பயிர் வறட்சியை நன்கு தாக்கு பிடித்து வளரும் கூடியதாகும். மேலும் பஞ்சகாலத்தில் இந்த வரகு நம்பியே நம் முன்னோர்கள் வாழ்ந்து வந்தனர். இதன் காரணமாகவே இப்பயிரின் விதைகளை கோபுர கலசங்கள் வைத்து பூஜை செய்கின்றனர். வரகு விதைகளை மிக நீண்டகால சேமிப்புக்கு பிறகு நன்கு முளைக்கும் திறன் கொண்டது. தமிழ்நாட்டில் திருச்சி, கடலூர், வேலூர், ராமநாதபுரம், சேலம், தர்மபுரி, மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இந்த வரகு பயிரிடப்படுகின்றன. துவரை, எள், குசும்பா மற்றும் உளுதுடன் கலந்து விதைக்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் ஒரு ஹெக்டேரின் சராசரி விளைச்சல் 1428 கிலோ தானியங்கமாகும். கோ3 என்ற வரகு ரகம் 120 நாட்களில் மகசூல் தரவல்லது. இந்த கோ3 வரகு 10 முதல் 15 தூர்களை கொண்ட ரகம். ஆடி பட்டத்திலிருந்து பயிரிட ஏற்ற இந்த கோ3 வரகு ரகமாகும். இந்த கோ3 வரகு ஒரு ஹெக்டேரில் 1500 கிலோ தானியம் தரவல்லது. இந்த கோ3 வரகு நீளமான கதிர்கள் மற்றும் திரச்சியான மணிகளை கொண்ட ரகமாக கருதப்படுகிறது. APK 1 வரகு ரகத்தை பார்த்தோமானால் 100 நாட்களில் மகசூல் தரும் தன்மை கொண்டதாகும். புரட்டாசி மற்றும் தை பட்டத்தில் இந்த APK 1 ரக வரகு ரகத்தை பயிரிடலாம். ஒரு ஹெக்டரில் 2400 கிலோ தானியம் தரும் APK 1 வரகு ரகமாகும். அடுத்தது குதிரைவாளி. இது தானியமாகவும் மற்றும் தீவன பயிராகவும் உபயோகிக்கப்படுகிறது. இந்த பயிர் இதன் காட்டு ரகமான எக்கினோக்ளோவா புரூமண்டிசியே என்ற நெல் வயலில் களைகளில் இருந்து உருவானதாகும். இந்த குதிரைவாளி தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் குறைந்த அளவில் பயிரிடப்படுகின்றன. இந்த கோ1 குதிரைவாளி ரகமானது 110 நாட்கள் வயதுடைய ரகமாகும். இந்த கோ1 குதிரைவாளி ரகம் அதிக தூர்களையும் வெள்ளை நிற மணிகளையும் கொண்ட ரகமாகும். இந்த கோ1 குதிரைவாளி சாயாத தன்மை கொண்டது, வறட்சி தாங்கும் தன்மை கொண்டது. ஒரு ஹெக்டருக்கு 1500 கிலோ மகசூல் தரவல்லது இந்த கோ1 குதிரைவாளி ரகமாகும்.
அன்பார்ந்த உழவர்களே, இதுவரை சிறு தானிய பயிர்களில் புதிதாக வெளியிடப்பட்டுள்ள பல்வேறு ரகங்கள் குறித்தும் அவற்றின் சிறப்பியல்புகளை குறித்தும் தெரிந்து கொண்டீர்கள். இந்த புதிய ரகங்களை உங்கள் வயல்வெளிகளில் நீங்கள் பயிரிட்டு நல்ல லாபம் அடைய உங்களை வாழ்த்துகிறோம்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்